ஓம் சிவாய நமஹ. சைவம் தாத்தாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
திருச்சி தம்பலம். இத்தனம் ஒரு சிவாலயம் தரிசிக்கும் நாம் இன்றைய தினம் தரிசிக்க இருக்கும் திருத்தலம் திருக்கன்றாப்பூர் என்பது. இத்தலம் திருவாரூரிலிருந்து திருத்துறைப்பூண்டி செல்லும் வழியில் உள்ள மாவூரிலிருந்து கிழக்கே சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. திருவாரூரிலிருந்து நகர பேருந்து மூலமா சென்றால் கோவிலுக்கு சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் இறங்கிக் கொண்டு அங்கிருந்து நடந்து செல்லலாம். கச்சனத்திலிருந்து கீழ்வழூர் செல்லும் பேருந்தில் ஏறி சாட்டியக்குடியில் இறங்கியும் வரலாம். கன்றாப்பூருக்கு கிழக்கே 3 கிலோமீட்டர் தொலைவில் திருச்சாட்டியக்குடி என்ற திருவிசேப்பா பாடல் பெற்ற தலம் இருக்கிறது. கன்றாப்பூருக்கு மேற்கே 5 கிலோமீட்டர் தொலைவில் திரு நாட்டிய தன்குடி என்ற பாடல் பெற்ற தலமும், தெற்கில் 3 கிலோமீட்டர் தொலைவில் திரு வலிவலம் என்ற மூவர் தேவாரல் பாடல் பெற்ற திருத்தலமும் அமைந்துள்ளன. தற்காலத்தில் இந்த ஊர் கோயில் கண்ணாப்பூர் என்று வழங்கப்படுகிறது. இந்த தலத்து இறைவர் சுயம்புமூர்த்தி கன்று கட்டும் ஒரு தரியிலிருந்து தோன்றியவராதலால் நடுதரிநாதர் என பெயர் பெறுகிறார். ஆகவே தலம் கன்றாப்பூர் என வழங்கப்படுகிறது. கன்றாப்பூர் மிகச் சிறிய கிராமம். கோவில் புது பொலிவோடு திகழ்கிறது. கிழக்கு நோக்கி அமைந்த சன்னதி, எதிரில் சிவதீர்த்தம் எனப்படும் திருக்குளம் இருக்கிறது. கோவிலை சூழ்ந்து 4 திருவீதிகளை காணலாம். கோவில் 2 திருச்சுற்றுகளை உடையது. வாயிலில் பெரிய ராஜகோபுரம் கோவிலுக்கு அழகு சேர்க்கிறது. ராஜகோபுர வாயிலை கடந்து உள்ளே சென்றால் முதல் பிரகாரத்தில் இருக்கக்கூடிய சன்னதிகளை எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக தரிசிக்கலாம். இக்கோவிலை நாட்டுக்கோட்டை நகரத்தாருள் தேவக்கோட்டை செட்டியார்கள் கருங்கல் திருப்பணியாக அமைத்திருக்கிறார்கள். கொடிமரம், அதன் அருகில் உள்ள விநாயகர் ஆகியவற்றை கும்பிட்டு வலமாக வந்தால் மேற்கு திருமாளிகை பத்தியில் தல விநாயகரையும் சுந்தரேஸ்வரர், அறுவகை விநாயகர்கள் ஆகிய மூர்த்திகளையும் தரிசிக்கிறோம். வெள்ளிதேவி யானை உடனுரை முருகப்பெருமானும் தனிச்சன்னதி கொண்டு விளங்குகின்றார். கஜலட்சுமியும் இதற்கு அடுத்து தனிச்சன்னதி கொண்டு அருள் வழங்குகிறாள். வடக்கே சண்டேஸ்வரருடைய சன்னதி அமைந்திருக்கிறது. கிழக்கில் பைரவர், நவகிரகங்கள், சமயாச்சாரியார்கள் ஆகியோர் காட்சியளிக்கின்றனர். தேவகோஷ்டங்களில் அற்புதமான மூர்த்தி தட்சிணாமூர்த்தி ஆவார். மேற்கில் லங்கோத்பவர், வடக்கில் பிரம்மன், அடுத்து துர்கை ஆகியோர் விளங்குவதையும் காணலாம். அம்பிகை மாதுமை நாயகி எனப்படுகிறாள். இவளுடைய திருச்சன்னதி தெற்கு நோக்கியது. சுவாமி சன்னதியின் வாயிலில் இந்த தலத்துக்கான தேவார திருப்பதிகம் கல்வெட்டில் அமைக்கப்பட்டிருக்கிறது. சன்னதியின் 2 புறமும் விநாயகர், பாலமுருகன் ஆகியோருடைய அற்புதமான மூர்த்தங்கள் எழுந்துள்ளப்பட்டிருக்கின்றன. இந்த தலத்தை திருநாக்கர் சுவாமிகள் ஒரு திருத்தாண்டகத்தால் பரவி தொகுத்திருக்கிறார். இந்த தலத்து இறைவனுடைய பெயர் நடுதரிநாதர் என்பதை பாடல்தோறும் இந்த பதிகத்தில் கன்றாப்பூர் நடுதரியை காணலாமே என்று மகுடமாக அமைத்து பாடியருளியுள்ளார் அப்பர் பெருமான். மாதிரி ஓர் கூறுகந்தாய் என்று சொல்வதன் மூலம் அம்பிகை மாதுமை நாயகியை இது குறிப்பதாக சொல்வார்கள். தலத்தினுடைய விருட்சம் கல்பனை என கூறப்படுகிறது. தீர்த்தம் சிவகங்கை, கருணாமிர்தம், ஞானாமிர்தம், ஞானகோபம் ஆகியன. புராண வரலாறுகளின்படி திருக்கைலாயத்தில் சுதாவல்லி என்ற பெயருடைய வித்யாதர பெண் ஒருத்தி விளையாட்டாக உமையம்மியின் உருவத்தை தாங்கி இறைவனுக்கு முன்பு ஆடியும் பாடியும் இருப்பதைக் கண்டு கோபமுற்ற உமாதேவியார், நீ மனித வடிவோடு மண்ணுலகில் பிறப்பாயாக என்று சபித்து விட்டார். இதனால் கலங்கிய சுதாவல்லியை அம்பிகை பொறுத்து சினம் தணிந்து, நீ மண்ணுலகில் பிறந்து வாழ்ந்து சிவபெருமானை பூஜித்து பிறகு நம் லோகத்தை வந்து அடைவாயாக என்று அருள் புரிந்தாள். சுதாவல்லியும் இறைவனுடைய ஆணைப்படி திருக்கன்றாப்பூரில் சைவ வேளாளர் ஒருவருக்கு புதல்வியாக பிறந்தாள். கமலவல்லி என்ற பெயருடன் வாழ்ந்து வந்தாள். முற்பிறவின் பயனாக சிவருமானை இடைவராது இணைக்கக்கூடிய பேறு பெற்று சிவபூஜையை தொடர்ந்து செய்து வந்தாள். திருமண பருவத்தையும் அடைந்தாள். அவனது பெற்றோர்கள் அவ்வூரிலேயே ஒரு வைணவன் ஒருவனுக்கு அவளை திருமணம் புரிவித்தனர். சிவபெருமானிடம் தான் கொண்ட பக்தி மாறாமல் இந்த பெண் சிவபூஜையை தொடர்ந்து செய்து வந்தாள். அதனை பொறுக்காமல் அவளது கணவன் அவள் அறியாதவாறு அவள் பூஜித்து வந்த சிவலிங்கத்தை கண்டில் இருந்து விட்டான். இதனை கண்டு மிகவும் வருந்திய கமலவல்லி சிவருமானை எவ்வாறாவது பூஜித்தே தீர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் வீட்டின் பின்புறம் இருந்த மாட்டுத் தொழுவத்தில் கன்று காட்டக்கூடிய ஒரு தரியை சிவலிங்கமாக கருதி அதை பூஜித்து வந்தாள். இதை ஒரு நாள் பார்த்துவிட்டான் அவளது கணவன். அவனுக்கு சினம் பொங்கி வந்தது. உடனே சென்று ஒரு கோடரியை எடுத்து வந்து அந்த கன்று கட்டும் தரியை கோடரியால் வெட்டினான். இந்த தறி பிளந்து அதிலிருந்து உதிரம் வெளிப்பட்டது. இந்த கமலவல்லியினுடைய பக்தியை வலுப்படுப்பதற்காக இறைவன் ஆடிய நாடகமோ என்னவோ இவ்வாறு நிகழ்ந்தது. இந்த தறியிலிருந்து லிங்க வடிவத்தோடு பெருமான் காட்சி கொடுத்து அருள் புரிந்தான். கமலவல்லிக்கும் அவளை மணந்த அந்த மணிமனுக்கும் சிவலோக பிராப்தி கிடைத்தது. சுவாமி அவ்வாறு சுயம்பு மூர்த்தியாக வழிபட்டபடியால் அங்கேயே பிற்கால அரசர்கள் பெருமானுக்கு கோயில் எழுப்பி வழிபாட்டை நடத்தி வரலாயினர். சுவாமிக்கும் நடுதரிநாதர் என்று நடுதரியிலிருந்து வெளிப்பட்ட நாதராவதால் நடுதரிநாதர் என்று பெயர் வழங்கப்பெற்றது. அந்த திருமேனியின் திருமுடியின் மீது அந்த வைணவன் கோடரியால் வெட்டிய வடு இருப்பதை இன்றும் காணலாம். மற்றொரு வரலாறு காஞ்சி புராணத்தில் வருவதை ஒத்தது. அதாவது இறைவனும் இறைவியும் கைதிமலையில் இருந்த பொழுது விளையாட்டாக தேவி பெருமானுடைய கண்களை தனது திருக்கரங்களால் பொத்தினாளாம். பெருமானுடைய மூன்று விழிகள் சூரியன் சந்திரன் நெருப்பு ஆதலால் உலகனைத்தும் இருள் சூழ்ந்து விட்டது. இதனை கண்டு அஞ்சிய அம்பிகை கையை எடுத்தாள். மீண்டும் ஒளி வந்தது. அந்த ஒரு கண நேரம் உலகத்துக்கெல்லாம் பல் ஊழிக் காலம் போல் தோன்றிக்கலாம். உயிர்கள் அனைத்தும் இருளில் அழுந்தி தத்தளித்தது. பெருமான் உமையம்மையை நோக்கி, உலகங்களை இவ்வாறு துயர் உறும்படியா செய்த நீ மண்ணுலகம் சென்று கன்றாப்பூரில் நம்மை பூஜித்து நம்பால் வருவாயாக என்று அருள் செய்தார். அதேபோல் அம்பிகையும் கன்றாப்பூரை அடைந்து பாண்டவ ஆற்றின் கரையில் மண்ணால் சிவலிங்கம் அமைத்து இறைவனை பூஜித்து வந்தாள். பெருமான் அன்னையினுடைய பூஜைக்கு உகந்து அவளை சோதிக்க வேண்டி ஆற்று வெள்ளம் பெருகி வரச் செய்தார். அம்பிகை பூஜையினிடையே ஆற்று வெள்ளம் வருவதைக் கண்டு சிவலிங்கத்தை அணைத்துக் கொண்டாளாம். அப்படி தழுவு குழைந்த பெருமான் அம்மைக்கு காட்சி கொடுத்து அவளை மணந்து மகிழ்வித்தான். அவ்வாறு காஞ்சிபுரத்தினுடைய வரலாற்றை இந்த தலத்து வரலாறும் ஒத்து உள்ளது. காம்பினி தேசத்தில் விடும்பன் என்று ஒருவன் மனை வாழ்க்கை நடத்தி வந்தான். இவன் நல்ல உபதேசங்களை முனிவர்கள் சொல்வதை கேட்டு அதன்படி நடந்து வரலானான். அவனுக்கு மகப்பேறு இல்லாதது பெரிய குறையாக இருந்தது. பராசர முனிவரிடம் இதனை விண்ணப்பித்தான். முனிவர் தென்னாட்டில் உள்ள திருக்கன்றாப்பூரை அடைந்து சிவதீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து நடுதறிநாதரை நெறிப்படி வழிபட்டால் உனக்கு நல்ல மகப்பேறு வாய்க்கப் பெறுவாய் என்று சொன்னார். இடும்பனும் முனிவருடைய சொல்லை கேட்டு இந்த தலத்திற்கு வந்து நீராடி இறைவனை வழிபட்டான். அதனால் அவனுக்கு நன்மகப்பேறும் வாய்த்தது. மகிழ்ந்த இடும்பன் நடுதறிநாதர் கோயிலை புதுப்பித்து திருவிழாக்களை நடத்திவிட்டு தன்னுடைய நகரத்துக்கு திரும்பலாயினான். பாண்டவர் காலத்தில் இருந்த இடும்பனும் இவ்வாறே தன் கண் ஒளியை இழந்தவனாக முனிவருடைய அறிவுரையின்படி இந்த தலத்தில் அடைந்து வழிபட்டு கண்ணோய் நீங்க பெற்றான் என்று தலவரலாறு கூறுகிறது. கண்ணோய் உள்ளவர்களுக்கு இத்தலத்தில் வழிபாடு செய்து கொண்டால் அந்நோய் நீங்க பெறுவர் என்பது இந்த வரலாற்றின் மூலமாக நாம் அறிகிறோம். இந்த இடும்பன் பூசித்த மற்றொரு தலம் இடும்பாவனம் எனப்படுவது. ஞான சம்பந்தரால் பாடப்பட்ட தலம். மாணவ தேசத்தில் வாழ்ந்த மேதாவி முனிவர் சுதன்மா என்ற முனிவர் செய்த வேள்விக்கு செல்வதற்கு முன்பாக தன்னுடைய பசுக்களை எல்லாம் பாதுகாத்து வரும்படியாக தன்னுடைய மாணவன் தர்ம சர்மா என்பவரை அழைத்து இந்த காரியத்தை ஒப்படைத்து விட்டு சென்றார். இந்த தர்ம சர்மா பசுக்களை சரியாக பராமரிக்காமல் இருந்துவிட்டான். திரும்பி வந்த மேதாமுனிவர் இதனை கண்டு திணந்தார். அவனை நீ நாய் உருவம் பெறுவாயாக என்று சபித்து விட்டார். காலவ முனிவர் என்பவர் இந்த தர்ம சர்மாவின் மீது இரக்கம் அடைந்து இந்த நாய் உருவத்தோடு கன்றாப்பூர் என்ற தலத்தை சென்று நீ சிவதீர்த்தத்தை நீராடினாய், ஆனால் நாய் உருவம் நீங்க பெற்று பழைய உருவத்தை பெறுவாய் என்று அறிவுரை கூறினார். அதன்படியே இந்த தர்ம சர்மா நாய் உருவத்தோடு சிவதீர்த்தத்தை நீராடி நாய் உருவம் நீங்கி தன்னுடைய குருநாதனை சென்று அடைந்தான் என்று வரலாறு கூறுகிறது. இந்த கன்றாப்பூர் திருக்கோயிலுக்கு வைகாசி மாதத்தில் விசாகத்தை ஒட்டி 3 நாட்கள் விழாக்கள் நடைபெறுகின்றன. இந்த திருத்தலத்தின் மீது பாடப்பெற்ற 10 பாடல்களை உடைய பதிகம் திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய பக்தியையும் நமக்கு அவர் சொல்லக்கூடிய அறிவுரைகளையும் ஒருங்கே உடையதாக காணப்படுகிறது. ஆனால் இந்த பதிகத்தில் 9ஆம் திருப்பாடல் கிடைத்துள்ளது. இது திருத்தாண்டகம் என்ற வகையை சார்ந்தது. 6ஆம் திருமுறையில் அமைந்திருக்கிறது. இந்த பதிகத்தில் யாருடைய நெஞ்சில் இறைவனை காணலாம் என்பதை பெருமான் அழகாக நமக்கு காட்டுகின்றார். இந்த திருப்பதிகம் நித்திய பாராயணத்துக்கு உரியது. இதில் பெருமானுடைய பெயர்களை பலவிதமாக சொல்லி அவருடைய பெருமைகளை பலவிதமாக சொல்லி அவரை வாழ்த்துவதாக அமைந்து அப்படிப்பட்ட பெருமானை தொழக்கூடிய அடியார்களுடைய நெஞ்சினுள்ளே இந்த கன்றாப்பூர் கழுதையை காணலாம் என்று பெருமான் பக்தி சுவை கனிய கனிய நமக்கு எடுத்து உரைக்கின்றார். மாதினை ஓர் கூறுகந்த மறை கொள்நாவா மதிசூடி வானவர்கள் தங்கட்கு எல்லாம் நாதனே என்றென்று பரவி நாளும் நெஞ்சு உருகி வஞ்சகம் அற்று அன்பு கூர்ந்து வாதனையால் முப்பொழுதும் பூநீர் கொண்டு வைகள் மறவாது வாழ்த்தியத்தி காதன்மையால் தொழும் அடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியே காணலாமே ஏ மாதேவியை ஒரு கூறாக கொண்டவனே வேதனாவா சந்திரசேகரா தேவாதி தேவா மகாதேவா என்றெல்லாம் இறைவனை நாம் பரவ வேண்டும். அவன் நாமத்தை சொல்ல வேண்டும். வஞ்சகம் இல்லாமல் அவனை பரவ வேண்டும். நெய்ந்து உருகி அந்த மனம் அவன் ஒருவனுக்கே உரியது என்பதை அந்த பக்தி மூலமாக நாம் உணர வேண்டும். இப்பொழுதும் பூப்பறித்து அபிஷேக நீரால் அவனை நீராட்டி அவனை மறவாமல் தினந்தோறும் விடியற்காலையில் வாழ்த்தி அவனை பரவி காதன்மையால் தொழக்கூடிய அடியார்கள் இருக்கிறார்களே அவர்களுடைய நெஞ்சிற்குள்ளே இந்த கன்றாப்பூர் எழுதறியப்பனை காணலாம் என்பது இந்த பாடலுடைய திரண்ட கருத்து. இந்த பதிகத்தில் எந்த பாடலை எடுத்தாலும் அற்புதமான கருத்துக்களை வாரி வழங்குகின்றார் நாவரசர். வெடியற் காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? திருவண்ணீற்றை மெய்யில் பூச வேண்டும். உலர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டு பெருமானை வஞ்சனை நோயை தீர்ப்பவனே என்று சொல்ல வேண்டும். செல்கதிக்கு வழிகாட்டக்கூடிய சிவனே என்று கதற வேண்டும். அம்பிகை பங்காக உடையவனே என்றும் காட்டில் ஆடக்கூடிய ஜோதிஸ்வரூபமான பெருமானே என்றும் மலர்கள் தூவி அவனை யார் தூவுகிறார்களோ அவர்களுடைய நெஞ்சிற்குள்ளே இந்த கன்றாப்பூர் எழுதியை காணலாமே என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, எவன் ஒருவர் இந்த திருநீரும் ருத்ராட்சம் போன்ற சமயச்சின்னங்களை அணிந்து மனமுருகி வழிபடுகிறார்களோ அவர்களை மகிழ்வோடு ஏற்று நாம் அவர்களை வழிபட வேண்டும். அவர்களுக்குள்ளே பேதம் பாராட்டக்கூடாது. அவர்களை சிவமாகவே நாம் பாவிக்க வேண்டும். இப்படி செய்யக்கூடிய வழிபாடுகளை ஈசன் ஏற்பான். அப்படிப்பட்ட அடியார்களுடைய நெஞ்சிற்குள்ளே கன்றாப்போர் எழுதலையை காணலாம் என்று அற்புதமான கருத்தையும் இந்த பதிகத்தில் சொல்கின்றார். அதோடு மட்டுமல்ல, சுவாமியை பல நாமங்களை சொல்லி அழைக்கின்றார். விருத்தனே, வேலை விடமுண்ட கண்டா, அதாவது சுவாமி விருத்தனாகவும் இருக்கின்றார் பாலனாகவும் இருக்கின்றார். விருத்தகிரீஸ்வரர் என்று சுவாமிக்கு விருத்தாஜலத்தில் அமைந்துள்ள ஒரு பெயர். விருத்தனே, நீலகண்டனாகி இருக்கக்கூடிய பரமேஸ்வரனை கடல் விடம் உண்ட கண்டன் அல்லவா, ஆகவே வேலை விடம் உண்ட கண்டா என்று சொல்கின்றார். அப்பெருமான் ஆடும்போது சடை விரிந்து ஆடுகின்றார். விரிசடை மேல் சந்திரனை சூடியவர் அல்லவா, விரிசடை மேல் வெண் திங்கள் விளங்கச் சூடும் உருத்தனே என்று பெருமானை அழைக்கிறார். உமை கனவா, உலகமூர்த்தி முந்தாத ஒன்றுடரே, அடியார் தங்கள் பொருத்தனே என்றென்று புலம்பி நாளும் புலன் ஐந்தும் அகத்து அடக்கி புலம்பி நோக்கி கருத்தினால் தொழும் அடியார் நெஞ்சின் உள்ளே கன்றாப்போர் எழுதலையை காணலாமே. தேடி தேடி பார்த்தாலும் இது போன்ற பாடல்களை கிடைப்பது மிக மிக அரியது. அப்படிப்பட்ட கருத்துடைய பக்தி ரசம் சொட்ட சொட்ட அருளப்பெற்ற பாடல்கள். இப்பாடல்களை நாம் தினந்தோறும் பாடி பாராயணம் செய்து நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். நம்முடைய மனத்தை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு இப்படிப்பட்ட பாடல்கள் மிகவும் உறுதுணையாகின்றன. இதை அனுபவத்தால் கண்டிப்பாக நாம் உணர முடியும். இப்படி பெருமானுடைய நாமம் அஞ்சும் சொல்லி கசிவினோடு தொழக்கூடிய அடியார்கள் நெஞ்சத்தில் உள்ளே கன்றாப்போர் எழுதலையை காணலாம். இந்த உடல் எப்படிப்பட்டது? இறுதி காலத்தில் தொண்டை பேச முடியாமல் அடைத்து விடுகிறது. கோழையினால் குரல் அடைத்து விடுகிறது. உயிர் போனவுடன் வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் மையால் கண்களுக்கு தீட்டியும் மாலை சூட்டியும் மயானத்தில் கொண்டு சென்று எரி ஊட்டிவிட்டு சென்று விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்பமான வாழ்க்கை. அதற்கு முன்பாக இந்த மதியம் சூடும் ஐயன் இருக்கிறானே, சந்திரசேகரன் ஆகிய சந்திரமூலீஸ்வரன், அந்த பெருமானுக்கு ஆளாகி அன்பு உடையவராக இருந்து அகம் குறைந்து மெய் அரும்பி அடிகள் பாதம் கையினால் தொழக்கூடிய அடியார்கள் நெஞ்சத்திற்குள்ளே இந்த கன்றாப்போர் எழுதையை காணலாம். இப்படி பெருமான் நமக்கு வழிகாட்டுகின்றார். அவருக்கு பக்தி செயல் செய்ய முடியாமல் நம்மை தடுப்பது எது? ஐம்பொறிகள். அந்த ஐம்பொறிகளை எப்படி நாம் வெல்வது? சிவாய நம என்ற பஞ்சாயத்தை சொல்லி வெல்லலாம் அல்லவா. ஆகவே இந்த ஐம்பொறிகளால் நாம் தடுமாற்றம் உறாமல் என்ன செய்ய வேண்டும்? சிவாய நம என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி சொல்வதால் மனமயக்கம் நீங்கி பிறவி எண்ணக்கூடிய துன்ப வெள்ளம் இருக்கிறதே, அந்த துன்ப வெள்ள கடலிலிருந்து கரை ஏற்றக்கூடிய பெருமான், அந்த பெருமான் துடியினுடைய பல்லை வீரபத்திரர் மூலமாக பறித்தவன் அல்லவா. பரிது தன்னை பல் பறித்த பாவனாசா பரஞ்சுடரே என்றென்று பரவி நாளும் கருதி மிக தொழுமடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பொருளை காணலாமே. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கருத்தை திருநாவுக்கர் சுவாமிகள் இங்கு அருளுகின்றார். இந்த பெருமான் எப்படிப்பட்டவன்? முப்புறம் எரித்தவன், வளைந்த வில்லால் முப்புறங்களை எரித்தவன் அல்லவா திருப்புராந்தகன் அல்லவா. அவனை அந்த பெயரிட்டு அழைக்க வேண்டும், முப்புறம் எரித்தாய் என்று சொல்ல வேண்டும். அதே சமயத்தில் காலகாலனாக விளங்குகின்றான் அல்லவா, யமனை உதைத்தவன், கூற்று உதைத்த குறை கழல் செவடியாய் என்று கதற வேண்டும். அர்ஜுனனுக்கு பாசுபதத்தை கொடுத்தவன் அல்லவா, ஆகவே தனஞ்சயருக்கு பாசுபதம் இந்தாய் என்று சொல்ல வேண்டும். இந்த ராவணன் இருக்கிறானே, அவன் தன்னுடைய வலி கருதி இந்த மலையை பெயர்த்து வைத்து விடுவேன் என்ற ஆணவத்தோடு கைலி மலையை பெயர்க்க முற்பட்டான் அல்லவா. அதே நேரத்தில் பெருமான் அவனுக்கு மரக்கருணையாக கால் விரலால் சற்றே அந்த மலையை அழுத்தி அவனுடைய தலை 10 தோள்கள் 20 இற்று விழும்படியாக செய்து அவன் பாடலுக்கு இறங்கி அவனுக்கு ராவணன் என்ற பெயரை கொடுத்தான் அல்லவா, அந்த பெருமையெல்லாம் சொல்லி கதற வேண்டும். தசக்ரீவன் மலை எடுக்க விரலால் ஊன்றி முறிந்து அவன் தன் சிரம்பத்தும் தாளும் தோளும் முரண் அழித்திட்டு அருள் கொடுத்த மூர்த்தி என்றும் கனிந்து மிக தொழும்படியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பொன்னுடையை காணலாமே என்று திருநாகர் சுவாமிகள் அற்புதமாக இந்த பதிகத்தை பூர்த்தி செய்கின்றார். இந்த பதிகத்தை அன்பர்கள் இருந்தோறும் பரவி கன்றாப்பூர் நடுதிரியை மனத்துள் நினைத்தாலே அந்த மனம் தூய்மை பெற்று அந்த நடுதறியப்பர் அவர்களுடைய மனத்தில் காட்சியளிப்பார், அவர்களுக்கு வேண்டிய வரம் கொடுப்பார், முக்தி பெற்றினையும் அளிப்பார் என்பது இந்த பதிகத்தால் நாம் தெரிய வருவது. இந்த பதிகத்தை பாராயணம் செய்வதோடு அல்லாமல் தலத்தையும் சென்று அன்பர்கள் எல்லா நலன்களையும் பெறுவார்களாக. திருச்சி தம்பலம்.